அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தருடைய வசனங்களை கவனத்தோடு கேட்கிற அன்பு நேயர்களே, யோவான் எழுந்த சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் இந்த பூலோக வாழ்க்கையின் கடைசி சில நாட்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து பண்டிகைக்கு வந்தபொழுது கிரேக்கர்கள் அவரை பார்க்க விரும்பினார்கள். பிலிப்பும் அந்திரேயாவும் அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூட்டி வந்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கிரேக்கர்களுக்கும் தனது சீடர்களுக்கும், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான் என்று கூறினார். அது மட்டுமல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து ஆத்மாவிலே கலங்கி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்கிறார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. அங்கே நின்றவர்களிலே சிலர் அதை இடிமுழக்கம் என்று சொன்னார்கள், சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யோவான் 12:31-33 வரை வாசிக்கிறேன். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமானது இந்த உலகத்திற்கும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனுக்கும் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. இதை குறித்துதான் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கூறுவார் என்று யோவான் 16:7-11 வரை பார்க்கிறோம். நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தின் பாவங்களுக்கான நியாய தீர்ப்புக்காக அவர் மரிக்கும்படியாய் வந்தார். இதை உலகமானது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் எப்படி தள்ளப்படுவான்? இது சிறிது சிறிதாக செய்யப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபொழுது என்ன நடக்கிறது என்பது பிசாசிற்கு தெரியாது. எது தோல்வி என்று அவன் எண்ணினானோ அதுவே வெற்றியாய் மாறிவிட்டது. சிலுவையிலே பிசாசானவன் தோற்றுப்போனான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நாம் பார்க்கும்பொழுது பிசாசானவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுவான் என்று வாசிக்கிறோம். இது இரண்டாவது கட்ட நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 20:3 பார்க்கும்பொழுது அவன் பாதாளத்திலே தள்ளப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:10 அக்கினியும் கந்தகமும் எரிகிற நெருப்பிலே அவன் தள்ளப்படுவான் என்று பார்க்கிறோம். அதுதான் அவனுடைய கடைசி இடம். அவனுடைய அழிவானது சிலுவையிலே முத்தரிக்கப்பட்டுவிட்டது. சிலுவை கிறிஸ்துவின் வெற்றியையும் பிசாசின் தோல்வியையும் குறிக்கும் சின்னமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணமானது அநேகரை அவரண்டே இழுக்கும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவரை புறக்கணிக்கிறவர்கள் நித்திய காலமாய் கடவுளை விட்டு பிரிக்கப்படுவார்கள். அருமையானவர்களே, மனிதர்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காட்ட வேண்டியது எத்தனை முக்கியமானதாயிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதையே திரும்ப திரும்ப நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆலயத்திற்கு அருகிலே கடந்து செல்வார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டதில்லை. எத்தனையோ கூலி தொழிலாளர்கள் உண்டு, மாணவர்கள் உண்டு, தேசத்திற்காக வேலை செய்யும் பணியாளர்கள் உண்டு, வெள்ளை சட்டை அணிந்து பணிகளுக்கு செல்பவர்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு. அவர்கள் இயேசுவே இரட்சகர் என்பதை கேள்விப்பட்டதில்லை. அருமையானவர்களே, திருச்சபையும் விசுவாசிகளும் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். எது சுவிசேஷம்? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவே சுவிசேஷம். யோவான் 12:34 பாருங்கள். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து எந்தெண்டைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அந்த கூட்டத்து மக்கள் உண்மையாகவே குழப்பமடைந்து விட்டார்கள். கிறிஸ்து வரும்பொழுது அவர் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்வார், ஆனால் இப்பொழுது நீர் தங்கப் போவதில்லை, மறிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறீரே என்று புரியாமல் கேட்கிறார்கள். பிரச்சனை என்ன? பாருங்கள் யோவான் 12:35-36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இங்கேயே இயேசு கிறிஸ்து மறைந்து விடுகிறார். அவருடைய பொதுவான ஊழியம் நிறைவடைந்து விடுகிறது. இந்த உலகத்திலே அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும் வரை இனி பொதுவாக யாருக்கும் அவர் காட்சி கொடுப்பதில்லை. யோவான் 12:37-41 வாசிக்கிறேன். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையைக் கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். இப்பொழுது நமக்கு தெரிகிறது அங்கே எது தவறு என்று. உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவர்கள் நின்றாலும் அவர்களுடைய கண்கள் திறக்காதவரை அவர்கள் காண முடியவில்லை. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இது ஏசாயா 53 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சொல்வதோடு கூட இணைந்ததாயிருக்கிறது. கிறிஸ்துவின் மரணம் அவர்களுக்கு கூறப்பட்டது, ஆனால் அவர்கள் அதை புறக்கணித்து விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை உணர முடியாத பார்வையற்றவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், காலையிலே ஒரு மனிதன் எழும்பி இன்றைக்கு நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய கண்களை மூடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்வது போல இருக்கிறார்கள். அடுத்ததாக ஏசாயா 6:10 வசனம் நினைவு கூறப்படுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்களை மூடிப்போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும் உண்மை. ஆனால் இந்த வசனம் அந்த சூழ்நிலையிலே எடுத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாகவும் அவர்களது ராஜாவாகவும் வெளிப்படுத்திவிட்டார். தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். இப்பொழுது அவர் அவர்களை புறக்கணித்து விட்டார். நன்றாக கவனியுங்கள். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் இருந்தபடினாலே அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாள் வந்தது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நற்செய்தியை கேட்டுவிட்டு அதற்கு முதுகு காட்டி செல்வதுதான். நீங்கள் திரும்ப திரும்ப ரட்சிப்பின் செய்தியை கேட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதை குறித்து செயல்படவில்லை என்றால், நீங்கள் கேட்க முடியாதவர்களாகவும் பார்க்க முடியாதவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். தேவன் எப்பொழுதும் தேவனே. அவரே இறுதி வார்த்தையை சொல்கிறவராயிருக்கிறார். யோவான் 12:42-43 பாருங்கள். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியிருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அருமையானவர்களே, இது துரதிருஷ்டவசமான ஒன்று. இன்றைக்கும் இருப்பது போல மறைந்திருக்கிற ரகசிய விசுவாசிகளாய் இருந்தார்கள். இருந்தாலும் இப்படிப்பட்ட விசுவாசிகளிலே 2 இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்குவதிலே நேரடியாக பங்கு பெற்றதை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். வசனங்கள் 44-46 பாருங்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக இருக்கிறார் என்பதை மீண்டுமாக கூறுகிறார். பிறவி குருடனுடைய கண்களை திறந்ததை தொடர்ந்து தான் ஒளியாய் இருக்கிறேன் என்பதை குறித்து அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். இப்பொழுதும் தாங்கள் பார்வையற்றவர்கள் என்பதை ஒத்துக்கொள்கிற அநேகருடைய கண்களை அவர் திறக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து தேவை. யோவான் 12:47-50 பாருங்கள். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். கவனித்தீர்களா? நாம் தேவனுடைய வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். நாம் செய்கிற சின்ன சின்ன நற்கிரியைகளினாலே நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறது. சமயம் என்றால் என்னவென்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய நியாய தீர்ப்பு இருக்கப் போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும். முதல் முறை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் உலகத்தின் இரட்சகராக வந்தார். உலகத்தை நியாயம் தீர்க்க அல்ல, ரட்சிக்கவே வந்தேன் என்றார். ஆனால் அடுத்த முறை அவர் வரும்பொழுது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். மத்தேயு 17:5 நாம் வாசிப்பது போல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த அதிகாரத்தோடு யோவான் எழுதின சுவிசேஷத்தின் ஒரு பகுதி நிறைவடைகிறது. மனிதர்கள் அவருடைய வார்த்தைக்கு புறம் காட்டிவிட்டார்கள். ராஜாவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் அவரை புறக்கணித்தபடியினாலே அவரும் அவர்களை புறக்கணித்து விட்டார். ஏனென்றால் அவர் இப்பொழுதுமே ராஜாவாய் இருக்கிறார். நாம் இப்பொழுது யோவான் 13 சிந்திக்கப் போகிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். இப்பொழுது இந்த சுவிசேஷத்தின் முக்கியமான 4 பகுதிக்குள்ளே வருகிறோம். முதலாவது முகவரை பகுதியை பார்த்தோம். அது 1:18. அடுத்ததாக ஆரம்ப உரையை பார்த்தோம். அது அந்த அதிகாரத்தின் மற்ற வசனங்களிலே அடங்கியிருந்தது. அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்களையும் பார்த்தவருடைய சாட்சிகளை குறித்து 2-12 வரை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது தனக்கு சாட்சிகளாய் இருக்கப் போகிறவர்களுக்கு இயேசுவின் சாட்சி என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். இதை 13:17 வரை பார்க்கலாம். மற்றும் ஒரு வகையிலே இந்த சுவிசேஷத்தை நாம் பிரிக்கலாம். 12 வெளிச்சத்தை குறித்து, இயேசுவே உலகத்தின் ஒளி என்பதை குறித்து கூறுகிறது. இந்த மேலறை செய்தியானது அன்பை குறித்து கூறுகிறதா இருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானவர்களை நேசித்தார். சுவிசேஷத்தின் கடைசி பகுதி 18-21 வாழ்க்கையை குறித்து சொல்கிறது. நமக்கு ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். அந்த ஜீவன் அவரிடத்தில் இருந்தது. அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு ஜீவன் கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து 4 முக்கியமான செய்திகளை கொடுத்தார். மத்தேயுவின் சுவிசேஷத்திலே 3 செய்திகளை குறித்து வாசித்தோம். மத்தேயு 5-7 மலை பிரசங்கத்தை நாம் சிந்தித்தோம். 13 மர்மமாய் தெரியக்கூடிய ஊமைகளை குறித்த செய்தியை நாம் வாசித்தோம். இது நமக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லியது. ஒலிவுமலை செய்தியிலே மத்தேயு 24-25 அவருடைய ராஜ்யத்தை குறித்து மீண்டும் கூறியதை நாம் கேட்டோம். இப்பொழுது யோவான் 13-17 மேல் வீட்டறை செய்தியை குறித்து சிந்திக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்திகளிலே இது ஒரு உன்னதமான செய்தி கொத்து. இது மிக நீண்டதாகவும் இன்று வாழும் நமக்கும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு சொந்தமானவர்களை அவர் தனியாக மேல் வீட்டறையிலே அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு இவைகளை சொன்னார். இந்த செய்திக்கு ஈடாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பொதுவான ஊழியம் நிறைவடைந்துவிட்டது. அவர் ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது நம்மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறார். அவருக்கு சொந்தமான மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். இப்பொழுது சிலுவையை நோக்கி போகிறார். இப்பொழுது பரிசேயர்களுக்கோ சமய தலைவர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த செய்தியையும் அவர் சொல்லவில்லை. இது அவருக்கு சொந்தமானவர்களுக்குரிய செய்தி. வழக்கத்திற்கு மாறான ஒரு சம்பவத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சம்பவம் உங்களையே குலுக்கும் ஒரு சம்பவமாய் இருக்கலாம். அடிக்கடி ஒருவேளை இதை நாம் கேட்டிருப்பதனாலே இதன் முக்கியத்துவத்தை உணராமல் கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பரலோக மகிமையை துறந்து இந்த பூலோகத்திலே மனிதனாய் வந்தார். அவர் ஒரு அடிமையின் பணியை எடுத்து கால்களை கழுவுகிறவராய் இருக்கிறார். இதற்கு முந்தைய அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் நளதம் என்னும் தைலத்தினாலே அபிஷேகிக்கப்பட்டது. இங்கே இயேசுவின் சீடர்களின் கால்கள் கழுவப்படுகிறது. எவ்வளவு பெரிய வித்தியாசம்! பாவம் நிறைந்த இந்த உலகத்தின் வழியாக இரட்சகர் கடந்து செல்லும் பொழுது அவர் எந்த விதத்திலேயும் அழுக்கடையவில்லை. அவர் பரிசுத்தமானவராக குற்றம் குறை அற்றவராக காணப்பட்டார். கால்கள் ஒரு மனிதனுடைய நடக்கையை குறித்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாதம் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது அவருடைய உன்னதமான நடையை அது வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் சீடர்களுடைய கால்களும் கழுவப்பட வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அவைகளை தண்ணீரினாலே கழுவினார், இரத்தத்தினாலே கழுவவில்லை. இது மிக முக்கியமானது. இதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய இரத்த ஊற்றண்டை மீண்டுமாக கழுவப்படும்படியாய் வரவேண்டியதை குறித்து சிலர் பேசுவார்கள். இது இயேசுவை குறை கூறுகிறதா இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து விடுகிறது. இன்றைய பாவம், கடந்த நாளின் பாவம், எதிர்கால பாவங்களையும் அது பூரணமாய் கழுவி விடுகிறது. ஒரே ஒரு பலிதான் உண்டு. பாருங்கள் எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் எந்தெண்டைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். பாவிகளாக நாம் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தபொழுது தேவனுக்கு முன்னாலே குற்றமற்றவர்களாக நிற்கும்படி ஒரு தரம் அவருடைய ரத்தம் நம்மை பூரணமாய் கழுவிவிட்டது. ஆனால் நம்முடைய ஜீவிய பாதையிலே நாம் அவ்வப்பொழுது கழுவப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவ்வப்பொழுது அழுக்கடைந்து விடுகிறோம். இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காகவே இயேசு கிறிஸ்து சீடர்களின் கால்களை கழுவினார். இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கால்களை கழுவியதற்கான மூன்று காரணங்களை இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், யோவான் 13:2. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோன் குமாரனாயிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில், மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லப் போவதினாலே அதை அறிந்தவராக அவர்களுடைய கால்களை கழுவினார். அவர் பரலோகத்திற்கு சென்ற பிறகும் அவருடைய ஊழியமானது தொடரும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இன்றைக்கும் தம்முடையவர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார். இவ்வுலகத்தை விட்டு என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்கள் காண்கிற இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்லப் போகிறார். இது மனிதனுடைய உலகம், இது பாவமான ஒரு உலகம், இது தேவனுக்கு விரோதமானதும் இயேசுவுக்கு விரோதமான நியாய தீர்ப்புக்கு அடியிலே காணப்படும் உலகமுமாய் இருக்கிறது. எனவே அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதனாலே தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். இரண்டாவதாக, தன்னுடையவர்களை அவர் நேசித்தபடியினாலே அவர்கள் கால்களை கழுவினார். இங்கே நான் வாசிப்பது என்ன? முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வாசிக்கிறோம். தன்னுடையவர்களை அவர் நேசித்தபடியினாலே பிதாவினிடத்திற்கு அவர் கடந்து செல்கிறார். தன்னுடையவர்களை ரட்சிக்கும்படி அவர் மறித்தார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக தொடர்ந்து காக்கப்படும்படியாக அவர் ஜீவிக்கிறார். நமக்கு ஒரு அருமையான ரட்சகர் உண்டு. இறுதி பரியந்தம் அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். முடிவில்லாத அன்பினாலே அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை அவர் நேசிக்க கூடாது என்று நாம் அவரை தடை பண்ண முடியாது. மூன்றாவது காரணம், மற்றொரு நபர் இந்த அறைக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அது அழைக்கப்படாத ஒரு விருந்தாளி. அவன்தான் சாத்தான். இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியான எண்ணத்தை பிசாசானவனே யூதாஸ் காரியத்திற்குள்ளே வைத்தான். கிறிஸ்தவ பணிகளிலே எங்கெங்கு பிசாசானவன் நுழைகிறானோ இதனால் மற்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து அவர்களையும் கழுவ வேண்டியதாயிருக்கிறது. அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அவர் நம்மை கழுவ வேண்டும். கவனித்தீர்களா? இது பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே நடைபெற்றது. இங்கே போஜனம் பண்ணிக் கொண்டிருக்கையில் என்று சொல்லும்பொழுது இது ரா போஜனத்தை, திருவிருந்தை குறித்து சொல்லவில்லை. சொல்லப்போனால் யோவான் ஏசு நியமித்த திருவிருந்தை குறித்து சொல்லவே இல்லை. முக்கியமான அந்த காரியத்தை ஏன் யோவான் சொல்லவில்லை? ஏனென்றால் யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதிக் கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஏற்கனவே விசுவாசிகள் ராபோஜனத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட சடங்கை முக்கியத்துவப்படுத்துவதை விட இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துவதே சிறந்தது என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தே எழுதுகிறார். திருவிருந்திலே பங்கு பெறுவதை விட அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையை அறியாமல் அந்த சடங்கை மட்டும் கை கொள்வதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த காரணத்தினாலேயே திருவிருந்தை இயேசு கிறிஸ்து நியமித்ததை குறித்து யோவான் எழுதவில்லை. யோவான் 13:3 பாருங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. ஏன் இது கூறப்பட்டிருக்கிறது என்றால், அவர் பிதாவினிடத்திற்கு திரும்பி போவதனாலே இப்பொழுது என்ன செய்கிறாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முக்கியத்துவப்படுத்தும்படியாய் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. சரி, யோவான் 13:4-5 பாருங்கள். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் உடுத்தியிருந்த முக்கியமான உடையை களைந்துவிட்டு இடுப்பிலே ஒரு சீலையை மட்டும் எடுத்து சுற்றிக் கொள்கிறார். அவர் செய்யும் இந்த காரியம் வினோதமான ஒரு காரியமாயிருக்கிறது. அதாவது ஒரு அடிமையின் ரூபம் எடுக்கிறார். அடிமையை குறித்து யாத்திராவும் 21:1 ஒரு பிரமாணத்தை பார்க்கிறோம். ஒரு அடிமையானவன் ஒரு எபிரேய வீட்டிலே பணி செய்வான் என்றால் 7வது ஆண்டிலே அவன் சுதந்திரமாக விட்டுவிடப்பட வேண்டும். அவன் வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே திருமணம் செய்து அவனுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவன் சுயாதீனமாக விடப்படுவான், மற்றவர்கள் விடப்படுகிறதில்லை. அதாவது அந்த அடிமையானவன் தொடர்ந்து அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்றாலும் அவன் விருப்பப்படி தங்கியிருக்கலாம். அவன் தனது எஜமானையும் தனது குடும்பத்தையும் நேசிப்பான் என்றால் அவன் தொடர்ந்து அங்கே தங்குவான். அப்படி அவன் தீர்மானிக்கும் பொழுது ஒரு கதவண்டை அவனை நிறுத்தி அவன் காது மடலிலே ஒரு துளையிட வேண்டும். இது அவன் வாழ்நாள் முழுவதும் விருப்பப்பட்டு அந்த வீட்டிலே அடிமையாயிருக்கிறான் என்பதை தெரிவிக்கிறதாயிருக்கிறது. அவன் சுயாதீனமாக விடப்பட்டாலும் அன்பின் நிமித்தமாக அங்கேயே தங்கிவிட தீர்மானிக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் மனு உரு எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இதையெல்லாம் அவர் செய்ததற்கு காரணம் நம்மேலே அவர் வைத்த அன்பு. அவர் வந்த வண்ணமாகவே திரும்பி சென்றிருக்கலாம், இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்பிற்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்படும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு அவர் செய்ததினாலே நமக்கும் அவருக்கும் ஒரு விசேஷித்த உறவை ஏற்படுத்தினார். நாமும் அவரோடு ஐக்கியமாயிருப்பதை வாய்க்க பண்ணினார். நம்மை அவர் நேசித்தபடினாலே நமக்காக அவர் அடிமையானார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருந்தாலும் சுயாதீனர்களாக நாம் விடப்பட்டிருந்தாலும் அவர் மேலே உள்ள அன்பினாலே எப்பொழுதும் அவரோடு வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? என்றென்றும் அவருடைய அடிமைகளாக, அவருடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 33:12. சங்கீதம் 33:12. Oh, oh, oh.